நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் அருள் செல்வன் அவர்களே.
வணக்கம் செல்வி அவர்களே.
கிளாஸ்கோவில் தற்போது COP26 காலநிலை உச்சி மாநாடு நடைபெற்று வருகின்றது. புவி வெப்பமடைதல் குறித்த கருப்பொருளில்தான் இந்த மாநாடு நடைபெற்று வருகிறது. முதலில் புவி வெப்பமடைதல் என்றால் என்ன என்று விளங்கப்படுத்துங்களேன்.
புவி வெப்பமடைதல் என்பது நம் வளிமண்டலத்தில் அளவுக்கு அதிகமான கரியமில வாயுக்கள் உமிழப்படும் பொழுது ஏற்படும் விளைவு. கரியமில வாயுக்கள் நிலக்கரி எடுப்பதாலும் வாகன பெருக்கங்களாலும் கால்நடை விவசாயம், விவசாய உரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப்படுத்தக்கூடிய குளிரூட்டிகள் ஆகியவைகளால் அதிக அளவு வளிமண்டலத்தில் வெளியிடப்படுகிறது. இதனால் கடந்த 250 ஆண்டுகளில் 1.1 டிகிரி செல்சியஸ் புவி வெப்பம் அடைந்துள்ளது. இந்த அதிகரிப்பு 2 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வந்தால் அதிக அளவினால் இயற்கை பேரிடர்களை இந்த மனித சமூகம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஆகவே இந்த உச்சநிலை மாநாடு நடைபெற்று வருகிறது. நெட் ஜீரோ டார்கெட் என்று சொல்லி, அதாவது 2 டிகிரி செல்சியஸ் குறைத்து தொழில்நுட்ப காலத்திற்கு முந்தைய நிலை எப்படி இருந்ததோ அந்த கால நிலைக்கு கொண்டு செல்வதுதான் இதோட முக்கிய நோக்கமாகும்.
கிளாஸ்கோ COP26 காலநிலை உச்சி மாநாட்டில் ஆஸ்திரேலியா உட்பட உலக நாடுகளின் தலைவர்கள் கரியமில உமிழ்வை குறைப்பது குறித்து உறுதிமொழிகள், திட்டங்களை வழங்கி வரும் நிலையில் நமது பிரதமர் ஸ்காட் மாரிசன் அவர்களும் ஒரு திட்டத்தை முன்வைத்துள்ளார். 2050 ஆண்டிற்குள் கரியமில உமிழ்வை நிகர பூஜ்ஜிய அளவிற்கு எட்டுவதற்காக அந்த திட்டம் முன்வைக்கப்பட்டுள்ளது. அந்த திட்டம் என்ன என்று விளங்கப்படுத்துங்களேன்.
ஆஸ்திரேலியா இதற்காக 2050 திட்டம் வைத்திருக்காங்க. இதில் தொழில்நுட்பம் மூலம் கரியமில உமிழ்வை குறைக்க தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. 6 முக்கிய தொழில்நுட்பங்களை இது சார்ந்துள்ளது. இதற்காக ஏதேனும் புது தொழில்நுட்பமோ அல்லது காசுகளோ இது செலவிடப் போவதில்லை. முந்தைய பருவநிலை மாநாட்டில் என்ன திட்டம் சமர்ப்பித்தாங்களோ அதைத்தான் செயல்முறையாக செய்கிறார்கள். ஆஸ்திரேலியாவில் 70% கரியமில உமிழ்வு மின்சார உற்பத்தி மற்றும் தரை போக்குவரத்துகளால் வருகின்றது. இதை சமாளிக்க சூரிய மற்றும் காற்றாலை மின்சாரம் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படும் என சொல்லியுள்ளது. மற்ற 10% கரியமில வாயுக்கள் நிலக்கரி மற்றும் பெட்ரோலிய வாயு தோண்டி எடுப்பதால் வருகிறது. இது படிப்படியாக குறையும். நிலக்கரி மற்றும் பெட்ரோலிய வாயு தோண்டுதல் குறையும் பொழுது எஞ்சிய 20% விமானம், கப்பல், உலோகம், வேதிப்பொருள் மற்றும் விவசாய காரணங்களால் வருகிறது. இதற்கு ஆராய்ச்சி மற்றும் டெவலப்மெண்ட், அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆகியவற்றால் குறைக்க முடியும் என சொல்லியுள்ளது. இது சற்று கடினமானவை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நம் அரசாங்கம் முதலில் எளிதானவைகளை கையெடுத்து அதன் மூலம் 2030 கணிசமான அளவிற்கு கரியமில வாயு உமிழ்வை குறைத்து அதற்கு பிறகு சற்று கடினமான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மூலம் மற்ற துறையிலும் கணிசமான அளவிற்கு இந்த வாயுவை கட்டுப்படுத்த திட்டம் கொண்டுள்ளது. இதற்கு டெக்னாலஜி ரோட்மேப் என்று சொல்லி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்கிறது. இது 2050 பாதி அளவிற்கு இந்த கரியமில வாயுவை கட்டுப்படுத்துதல் மூலம் $20 பில்லியன் முதலீடு கிளீன் எனர்ஜி ஃபைனான்ஸ் கார்பரேஷன் மூலம் ஆஸ்திரேலியா அரசாங்கம் செயல்படுத்துகிறார்கள். இதில் $10 பில்லியன் விவசாயம், தூய தொழில்நுட்ப உருவாக்கம் கிளீன் டெக்னாலஜி இனோவேஷன், ஆற்றல் உற்பத்தி மற்றும் சேமிப்பு, கட்டமைப்பு, போக்குவரத்து மற்றும் கழிவு மேம்பாடு இவற்றில் செலவிடுகிறது. அதோடு மட்டுமில்லாது நமது அரசாங்கம் அல்ட்ரா லோகா சோலார், கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன், கரியமில வாயுவை உறிஞ்சி பூமிக்குள் செலுத்துதல், கார்பன் கிரெடிட் மற்றும் கிளீன் ஹைட்ரஜன் இவற்றிலும் அதிக முதலீடுகளை செய்கிறது. ஆஸ்திரேலியா அதன் பாதையில் சரியாக செல்கிறது. 30-35 கரியமில குறைப்பு 2030 சாத்தியம் என்று அரசாங்கத்தின் இணையதளம் கூறுகிறது.
டெக்னாலஜி ரோட்மேப் ஒன்றை அரசு வகுத்துள்ளதாக கூறினீர்கள் இல்லையா, அதை சற்று விளக்கமாக சொல்ல முடியுமா?
ஆமாம், ஆஸ்திரேலிய அரசு 6 தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கரியமில வாயு உமிழ்வை நெட் ஜீரோ என்ற அளவிற்கு குறைக்க திட்டமிட்டு இருக்கிறது. முதலாவதாக அல்ட்ரா லோ காஸ்ட், அதாவது குறைந்த செலவினால் சூரிய ஒளி மூலம் மின்சாரத்தை பெறுவது. இது எப்படி சாத்தியம் என்றால் தொழில்நுட்ப உதவியோடு உற்பத்தி செலவை குறைத்து $15 per megawatt or $0.015 per kilowatt hour இதன் மூலம் கிரீன் எனர்ஜிக்கு மாறுவது மற்றும் கிரீன் இண்டஸ்ட்ரீஸ் உருவாக்குவது அல்லது கிரீன் எக்கனாமியை உருவாக்குவது. இரண்டாவதாக கிளீன் ஹைட்ரஜன் அல்லது கிரீன் ஹைட்ரஜன், இதன் மூலம் குறைந்த அல்லது முற்றிலும் கரியமில வாயு உமிழ்வு இல்லாத ஆற்றலை தர முடியும். இது எவ்வாறு தயாரிப்பது என்றால், வினையூக்கிகளை பயன்படுத்தி மின்சாரம் மற்றும் நீர் இவற்றுக்கிடையே செலுத்தும் பொழுது ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் வாயுக்கள் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு அது கலன்களில் நிரப்பப்பட்டு விநியோகிக்கப்படுகிறது. $2 per kilogram என்ற அளவிற்கு உற்பத்தி செய்து இதன் மூலம் மக்களுக்கு விநியோகிக்கலாம் என்று அரசு திட்டமிட்டுள்ளது. மூன்றாவதாக, கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ். வளிமண்டலத்தில் உள்ள கரியமில வாயுவை தொழில்நுட்ப உதவியுடன் கார்பன் சீக்வெஸ்ட்ரேஷன் என்று சொல்லுவோம், சேகரித்து அதை பூமியில் கிடத்துவது அல்லது மின்சார உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை ஏனைய பிற தொழிற்சாலைகளில் வெளியேறும் உமிழ்வை நேரடியாக பிடித்து, அதாவது பைப்லைன் மூலம் கம்ப்ரஸிங் செய்து அதை திரவமாக பூமியில் விடுவது. நாலாவதாக, மண்ணில் கார்பனை அதிகப்படுத்துவது, சாயில் கார்பன் டெக்னாலஜி என்று சொல்லுவோம். நன்கு நிர்வகிக்க முடியாத விவசாய முறைகளை மாற்றி மற்றும் மரம் நடவு செய்வதன் மூலம் மண்ணில் கார்பன் தரத்தை உயர்த்துவது. இதன் மூலம் வளிமண்டலத்தில் உள்ள கரியமில வாயுக்கள் தாவரங்களால் உறிஞ்சப்பட்டு பிறகு தாவரம் அல்லது மரம் மடியும் பொழுது அது மண்ணில் கார்பன்களாக நிலைநிறுத்தப்படுகிறது. ஐந்தாவதாக, லோ கார்பன் மெட்டீரியல்ஸ். சூரிய மற்றும் காற்றாலைகளால் பெறப்பட்ட மின்சாரத்தை கொண்டு உலோகங்கள், அதாவது இரும்பு, தாமிரம் மற்றும் அலுமினியம் தயாரிப்பது. ஆறாவதாக, மின்சாரத்தை பயன்படுத்தி இயங்கும் வாகனங்கள் தயாரிப்பு மற்றும் விநியோகம். இதில் அனைத்து பொது போக்குவரத்து வாகனங்களும் மின்சாரம் மற்றும் ஹைட்ரஜன் ஆற்றலை கொண்டு இயங்கும். இதோடு மட்டுமல்லாமல், வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய குளிரூட்டிகள் முற்றிலும் CFC ஃப்ரீ சாதனமாக மாற்றப்படும்.
தொழில்நுட்பத்தை சார்ந்து இந்த திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆனால் இது சாத்தியம் இல்லை என்றும், நிலக்கரி பாவனையை முற்றிலும் நிறுத்தாமல் இது சாத்தியப்படாது என்றும் சிலர் விமர்சிக்கின்றனரே.
இந்த டெக்னாலஜி, சூரிய மின்சாரம் மற்றும் காற்றாலை மின்சாரம், இதை மக்கள் படிப்படியாக பயன்படுத்தும் பொழுது நிலக்கரி சார்பின்மை படிப்படியாக குறையும். ஆக நம்ம நிலக்கரியை முற்றிலும் சொல்ல முடியாது, ஆனால் அதில் 50% குறைக்க வழி இருக்கிறது. ஆஸ்திரேலியாவின் உமிழ்வு March 2021 494.2 million tons ஆகும். இது கடந்த ஆண்டை விட 27.8 million tons குறைவு. 2005 உமிழ்வை விட இது 20.8% குறைவு என்று அரசாங்கத்தின் இணையதளம் கூறுகிறது. இதை வந்து எப்படி சாத்தியம் என்று சொல்கிறார்கள் அப்படி என்றால், இயந்திரத்தின் திறன்களை அதிகரிப்பது, CFC வாயுக்களை முற்றிலும் நீக்குவது, சூரிய மின்சாரத்தை அதிகமாக உபயோகப்படுத்துதல், குறைந்த உமிழ்வு தொழில்நுட்பங்களை ரோட்மேப் மூலம் செயல்படுத்துவது, 2020 23% மின்சாரம் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றலிலிருந்து கொண்டு வருவது, குறைந்த ஆற்றல் செலவிடக்கூடிய வீட்டு உபயோகப் பொருட்களை உபயோகிப்பது, 20 million மரக்கன்று நடவு செய்தல், இதன் மூலம் ஆஸ்திரேலியாவின் கரியமில வாயு உமிழ்வை குறைத்து புவி வெப்பமடைதலை தடுக்கும் என அரசாங்கம் சொல்கிறது.
அரசாங்கம் முன்வைத்துள்ள இந்த திட்டம் சட்டமாகாது, அது கட்டாயமாக வலியுறுத்தப்பட மாட்டாது என்று சொல்லப்படுகின்றது. அப்படி என்றால் இந்த திட்டம் செயற்வடிவம் பெறும்போது பொதுமக்களை அது எப்படி வந்தடையும் என்று சொல்லுங்கள். இதனால் நமக்கு பாதிப்புகள் இருக்குமா என்பதனையும் சொல்லுங்கள்.
எதிர்கட்சி தரப்புகள் வாங்கக்கூடிய கார்களில் 50% எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஆக இருக்க சட்டம் இயற்ற சொல்கிறார்கள். அதை நடப்பு அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு பதிலாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குவதை ஊக்குவிக்கிறார்கள். தனியாரிடம் சேர்ந்து 50,000 எலக்ட்ரிக் சார்ஜர்களை ஆஸ்திரேலியா முழுவதும் அமைக்கும் திட்டமிடுகிறார்கள். இதன் மூலம் மக்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்க முன் வருவார்கள். அது மட்டுமல்லாமல், தொழில்நுட்ப உதவியால் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் உருவாக்க ஆகும் செலவை முற்றிலும் குறைத்து குறைந்த விலையிலான கார்களை மக்களுக்கு கொடுக்க இந்த அரசாங்கம் திட்டமிடுகிறார்கள். இது பொதுமக்களுக்கு சந்தேகங்களை எழுப்பலாம். இதன் மூலம் தங்கள் வாழ்வு பாதிமோ, இவற்றால் செலவீடுகள் அதிகமாக இருக்குமா என்ற கோணத்தில். ஆனால் ஆஸ்திரேலிய அரசாங்கம் டெக்னாலஜி இனோவேஷன் மூலம் உற்பத்தி செலவை குறைத்து குறைந்த மதிப்பில் பொருட்களை கொடுக்க திட்டம் கொண்டுள்ளது. இதனால் மிகப்பெரிய பாதிப்பு வருவதற்கு வாய்ப்பில்லை. மற்றும் மற்ற நாடுகளில் உள்ள கம்பெனிகளுக்கு போட்டித்தன்மையை உருவாக்கி அதன் மூலம் உற்பத்தி செலவை குறைத்து CFC எமிஷன்ஸ் மற்றும் மற்ற கரியமில வாயுக்கள் அதிகமாக உமிழக்கூடிய பொருட்கள், வாகனங்கள், இவற்றையெல்லாம் குறைந்த செலவில் ஆஸ்திரேலிய மக்களுக்கு கொடுத்து இதன் மூலம் வரக்கூடிய பாதிப்புகளை நிவாரணம் செய்ய ஆஸ்திரேலிய அரசு திட்டம் கொண்டுள்ளது.
மிக்க நன்றி அருள்செல்வன் அவர்களே. பிறிதொரு தலைப்பில் நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
மிக்க நன்றி செல்வி அவர்களே, மீண்டும் சந்திப்போம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.